நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு திருக்குறள் நீங்களாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? வேண்டாம், அதுக்காக நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்த வேண்டாம். வேறு எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை நிறுத்த வேண்டாம். வேலைகளை செஞ்சுக்கிட்டே அப்படியே கூடவே நம்ம மதுரை வேளாண்மை கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிற விவரங்களையும் கேளுங்க.
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலுக்கு இணங்க உழவை பெருமைப்படுத்தும் எம் விவசாய பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள். கிராமங்களில் பரவலாக எலுமிச்சை மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. எலுமிச்சை மரங்களில் கேங்கர் நோயானது அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இன்று மதுரை வேளாண்மை கல்லூரியிலிருந்து முதலாம் ஆண்டு முதுகலை பட்டம் படித்து வரும் சுரேஷ்குமார் மற்றும் சிந்து இவர்கள் இருவரும் சிட்ரஸ் கேங்கர் நோய் தடுப்பு முறை பற்றி நமக்கு கூற இருக்கிறார்கள்.
என்னம்மா சிந்து, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? விவசாய படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது?
நான் நல்லா இருக்கேன். வீட்டில் அண்ணி குழந்தைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க?
எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா.
விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
விவசாயம் ஏதோ போயிட்டு இருக்குமா. கரும்பு வாழை இதெல்லாம் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் கூட ஓரளவுக்கு மகசூல் தருது. ஆனால் இந்த எலுமிச்சையில தான் என்னன்னே தெரியலம்மா. சுத்தமா மகசூலே இல்ல, காயே பிடிக்க மாட்டேங்குது.
என்னன்னா இப்படி சொல்றீங்க? வாங்க போய் பார்க்கலாம்.
பாருமா, இப்படிதாம்மா தோட்டமே வீணா கிடக்குது. வெறும் கோல் மட்டும்தான் நிக்குது, இலையும் இல்ல காயும் இல்ல. இது என்னன்னு நீதாம்மா பார்த்து சொல்லணும். சொல்லுமா
அண்ணா, இந்த நோயானது வந்து சிட்ரஸ் கேங்கர்னு சொல்லுவாங்க.
அப்படியாம்மா, இந்த நோய் எப்படி வரும் அதை பத்தி அறிகுறி ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுமா.
அண்ணா, நீங்க ஆரம்பத்துல நீங்க பாக்கலையாண்ணா, இலையில வந்து புள்ளி புள்ளியா இருக்கும், உங்களுக்கு தெரியலையாண்ணா?
இருந்ததுமா, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அது பார்த்தா இப்ப காடே வீணா போயிடுச்சு. என்ன பண்ணணும் கொஞ்சம் நீதான் சொல்லணும்.
சரிங்க, நான் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நாத்த நடுறதுக்கு முன்னாடியே நல்ல நோய் இல்லாத நாத்தா பார்த்து நீங்க நட்டுருக்கோங்கண்ணா. அதுக்கப்புறமா இந்த நோய் வந்து தாக்கமானது எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல புள்ளி புள்ளியா இருக்கும். அது நீங்க தெரியும் போது நீங்க கிள்ளி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து கிள்ளி விட்டுறணும்.
அப்படியாம்மா, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சேம்மா.
சரிங்கண்ணா, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அறிகுறி வந்துச்சுனாவே நீங்கள் வந்து உரக்கடையில் போய் போடாக்ஸ் பேஸ்ட்னு சொல்லி கேட்டு வாங்கி தெளிச்சிங்கனாலே போதும், அந்த நோய் வந்து கட்டுப்பட்டுரும்.
ஓ அப்படியாம்மா, சரிம்மா, அது மாதிரியே பண்ணுறேம்மா.
விளைநிலங்களில் வந்து ஏதாவது நோய் தாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாவோ, ஏதாவது பாதிப்படைஞ்சதுனாவோ, நீங்கள் நேராக வந்து விவசாய அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்க. நேராக அவங்ககிட்ட போய் கேளுங்க, என்ன தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் அவங்கள போய் பார்த்து கேளுங்கண்ணா. நீங்கள் நாற்று வாங்கும் போதுனா நோய் இல்லாத நாத்தா பார்த்து வாங்கணும். அப்படியே வாங்கினாலும் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி போடாக்ஸ் பேஸ்ட்டு வந்து தெளித்து அதுக்கப்புறமா நீங்கள் நடணும். செடி வந்து நல்லா வளர்ந்து வந்த பிறகு அப்போ உங்களுக்கு புள்ளி புள்ளியாக தெரிஞ்சதுன்னா செடியெல்லாம் கவாத்து பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்போவும் போடாக்ஸ் பேஸ்ட் வந்து இடைவெளி விட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படி இடைவெளி விட்டு நீங்கள் தெளிக்கணும். இப்போ வந்து போடாக்ஸ் பேஸ்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களன்னா உங்களுக்கு தெரியுமா?
வாங்கின மாதிரி தெரியல, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாம்மா?
நம்ம துணி துவைக்கிற நீல கலர் சோப்பு இருக்குல்ல, அதே மாதிரி தானே இருக்கும்.
ஓ சரிம்மா, இனிமேல் அதை வாங்குறேன்.
கேங்கர் நோயிங்கன்னா இல நாற்றிலிருந்தே வந்து செடியை வந்து பாதிப்படைய வைக்கும். இலையில வந்து புள்ளி புள்ளியாக வரும், இலையெல்லாம் உதிர்ந்துரும். சின்ன இதுலயே வந்து அது வந்து வேரோட அழிச்சிடும். நாற்று நடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நல்ல நாத்தா பார்த்து நடணும். அப்படி நட்டா கூட போடாக்ஸ் பேஸ்ட் தெளிச்சு விடணும் நீங்கள்.
சரிம்மா, இனிமேல் அப்படியே பண்ணுறோம்மா.
இதுவரை கேட்டது எலுமிச்சியில் ஏற்படும் சிட்ரஸ் கேன்கர் நோய் பற்றிய உரையாடல். உரையாடலில் பங்கு பெற்றவர்கள் சிந்து மற்றும் சுரேஷ்குமார், வேளாண்மை கல்லூரி மதுரை. தொடர்ந்து கணினி வழி வேளாண் விரிவாக்கம் பற்றி கூற வருபவர் சே விக்னேஷ், வேளாண்மை கல்லூரி மதுரை.
அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இப்போ வந்துட்டு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் விரிவாக்கம் என்கிற துறையை பற்றி சொல்ல போகிறேன். வேளாண் விரிவாக்கம் என்ற வார்த்தையிலே பொருள் உள்ளது. விரிவாக்கம் என்பது தொழில்நுட்பங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இவை அனைத்துமே முறையாக எளிமையாக நம்முடைய விவசாய பெருமுறைகளுக்கு நேரடியாக சென்று செல்லக்கூடிய அளவில் சேர்ப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இன்றைய உலகில் பார்த்தீர்கள் என்றானால் மாற்றம் அந்த வார்த்தையை தவிர அனைத்துமே மாறக்கூடிய ஒன்று. ஆகவே காலங்களும் நேரங்களும் மாற மாற தொழில்நுட்பங்கள் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த தொழில்நுட்பங்கள் விவசாயங்களை எளிமையான முறையில் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் நிதியுதவியுடன் புதிதாக இணையதளம் வழியாக வலைதள முகவரி ஒன்றை ஆரம்பித்துள்ளது. கிட்டத்தட்ட 6,00,000 பக்கங்களுக்கு மேற்பட்ட தகவல்களை கொண்ட வலைதளமாக விளங்குகிறது. அந்த வலைதளத்தின் சிறப்புகள் குறித்து நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வலைதளம் குறித்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னால் வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை, அது மட்டும் இல்லைங்க அந்த பொருட்களோட மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்துதல் எப்படி, அப்புறம் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்பங்கள், இதை பற்றி எல்லா தகவல்களும் இங்கே வழங்கப்பட்டுள்ளன. இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட புதிய தொழில்நுட்பங்கள், அதாவது செம்மை நெல் சாகுபடி, துல்லிய பண்ணை திட்டம், கரும்பு சாகுபடி, இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் குறித்த அனைத்து தகவல்களும் கொண்டதாக இந்த வலைதளம் விளங்குகிறது. இந்த வலைதளத்தோட சிறப்புகள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல வந்து காணொலி கருத்தரங்கு தொழில்நுட்பம், அதாவது ஆங்கிலத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் என்று கூறுவார்கள். விவசாய பெருமக்கள் தாங்கள் இருந்த இடத்திலே காணொலி கருத்தரங்கு மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வேளாண் வல்லுநர்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நேரடியாகவே நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் அணுகுவது ரொம்ப ஈஸி, அவங்களுக்கு நேரம் மிச்சமாகும், எவ்வளவு தூரம் என்பது மிகவும் எளிதாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் வானிலை வலைதளம். வானிலை அப்படிங்கிறது வந்து விவசாயத்தை பொறுத்தவரை மிகவும் இன்றியமையாது, ஏனென்றால் அந்தந்த கால சூழ்நிலைக்கேற்ப பயிரிட வேண்டியது நமது கட்டாயமாகும். இந்த வலைதள முகவரியில் பிற்பாடு இருக்கும் வானிலை தட்பவெப்ப நிலைகளும் தற்சமயம் இருக்கும் வானிலை தட்பவெப்ப நிலைகளும் தினமும் பதிவு செய்யப்படுகின்றன. அதற்கப்புறம் பார்த்தீர்களானால் சந்தை நிலவர சேவை. சந்தை நிலவரம் என்பது விவசாயிகள் என்னதான் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் விளைச்சல் அதிகமானாலும் அதற்கு தகுந்த மார்க்கெட்டிங், அதாவது சந்தை என்று சொல்லக்கூடிய இடம் இல்லை, பொருட்களுக்கேற்றான விலை இல்லை என்று கூறும் பொழுது விவசாயிகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது, அதாவது சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை நிலவரத்தை கொண்டு சேர்ப்பதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த கணினி வலை மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 14 முக்கியமான சந்தைகளுடைய தகவல்களை சேகரித்து அதை அந்த வலைதளத்திலே தினமும் பதிவு செய்கிறார்கள். இதன் மூலம் விவசாயிகள் தங்களது பொருட்களை இருப்பு செய்து காலத்திற்கு ஏற்ப விற்பனை செய்து அதிக லாபம் பெறலாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலத்தில் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள், அதாவது வல்லுநர் குழு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தூரத்தில் இருக்க விவசாயிகளை ஒரு சின்ன பிரச்சனைக்கு உடனே வந்து வேளாண் விஞ்ஞானிகளுக்கு தொடர்பு கொள்வது என்பது மிகவும் கடினம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு உதவும். இது வந்து அந்த வலைதள முகவரியிலே இருக்கிறது, அதாவது இதில் உங்களோட பிரச்சனைகள் என்னென்ன, உங்களுடைய பயிரோ இல்லை கால்நடை வளர்ப்போ, பயிர்கள் வந்து கரும்பு, வாழை, நெல், அதற்கு தகுந்த தொழில்நுட்பங்களும், கால்நடை வளர்ப்பில் ஆடு, மாடு, கோழி, எருமை, அதற்குரிய தொழில்நுட்பங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதில் நீங்கள் இருந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான சொல்யூஷன் அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும், அதன்படி நீங்கள் பண்ணிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகவும் ஒரு இன்றியமையான சேவை, ஏனென்றால் நம்ம தொடர்பு கொள்ளும்போது ஒரு வேளாண் அலுவலர் அங்கே இல்லாமல் இருக்கலாம், அந்த நேரம் நமக்கு வந்து சரியான தகவல் உடனடியாக கிடைக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இது அப்படி அல்ல, 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது. ஆகவே உங்களுக்கு வேண்டிய தகவல் எந்நேரமும் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டும் இல்லைங்க, இது சம்பந்தமாக இன்னும் அரசாங்கம் வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் என்று சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவித்துள்ளவோ அத்தனை திட்டங்களுமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களின் வாயிலாக விவசாயிகள் தங்களுடைய அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆகவே விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து இந்த வலைதளத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை கணினிவெளி வேளாண் விரிவாக்கம் பற்றிய செய்தியினை கூறியவர் சே விக்னேஷ், வேளாண்மை கல்லூரி, மதுரை. உழவன் மூச்சு எனும் தலைப்பில் கவிதையை நமக்கு கூற இருப்பவர் அகிலா, முதலாம் ஆண்டு முதுகலை வேளாண்மை, மதுரை. கவிதை படைப்பு ஆ பிருந்தா, முதலாம் ஆண்டு முதுகலை வேளாண்மை, மதுரை.
உழவன் மூச்சு. உருக்கும் பசிக்கு உயிர் கொடுக்கும் உயரிய கரமே வேளாண் தேவதைகள் உன் குலமே, மின்மை தென்றலின் கீதமே வேளாண் குலமகளே. ஆதி கண்ட மனிதனின் உன் வரலாறு கடந்து வாழ்த்துக்கள் குவிகிறது ஆராய்ச்சி அணுகுதனில் இன்று. ஆயிரம்தான் ஆராய்பவன் ஆராய்ந்து சாதனை குவித்தாலும் உன் பிரசவம் என் மடியிலடி. வாழ வைக்கும் குலமகளே, வாழ்வெங்கும் உன் புகழே. ஒரு பருக்கை இன்னாவில் நீ சுரக்க, ஒரு ஜென்ம ஆயுள் நீ அளிக்க. கட்டாந்தரையின் மனம் காட்டாற்று வெள்ளமாய் உன் குணம். வாயில்லா ஜீவராசிகளின் வனச்சுடரே, உன் பாதை தடமாற என் மனம் உணர்விழந்து உயிர் பிரிய வேளாண் அன்னையே. நிலை கட்டும் உன் புகழ், நிறையட்டும் உன் தொழில், பரவட்டும் உன் எழில், போற்றட்டும் எம் உழவர் குடிமக்களின் குடில். இயற்கை குணங்களை நேசிப்போம், இயற்கை அன்னையின் இனியதொரு குணங்களை சுவாசிப்போம்.
உழவன் மூச்சு எனும்
கவிதை படைப்பு ஆ பிருந்தா, முதலாம் ஆண்டு முதுகலை வேளாண்மை, மதுரை. இயற்கை வளங்களின் இன்றைய நிலை பற்றிய உரையாடல். என்னங்கக்கா மதுரை பக்கம் வந்திருக்கிறீங்க, இங்கே என்ன வேலை, எதுவும் விசேஷமா வீட்டில்?
ஆமாம் தம்பி, மதுரையில் மக்கள்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அதனால தான் வர வேண்டியதாக போச்சு. ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க?
இங்கே தான்க்கா படிச்சுட்டு இருக்கிறேன், மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன்க்கா, இப்போ லீவுக்காக வீட்டுக்கு போகிறேன்.
சரி தம்பி, படிப்பெல்லாம் எப்படி போகுது?
படிப்பெல்லாம் நல்லா தான்க்கா போயிட்டு இருக்குது. வீட்டுக்கு தானே போகிறீங்க?
ஆ ஆமாம், நீ வரையா?
சரி வாங்க, பஸ் ஏறுவோம்.
பா சாமி, எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்கிறது.
ஆமாங்கக்கா, வர வர வாகன பெருக்கு வந்து அதிகமாகிட்டே போகுது. பாருங்கள் எவ்வளோ போக, இதனால் காற்று எவ்வளோ மாசுபடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களே பாருங்கள் எவ்வளோ வாகனன்ட்டு.
நேற்று தான் வந்துட்டு திரும்பி போகிறேன். நம்மளுக்கு இருக்கிற அலைச்சல் மட்டுமல்லாமல் புகைத்தா சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஏதோ நம்ம ஊரில் எப்படி இருந்தோம் நம்மளாம், தூய்மையான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு.
அதெல்லாம் அந்த காலங்கக்கா, இப்போ பாருங்கள் எவ்வளோ மாசடையுது. காற்று, நிலம், நீர் எல்லாமே மாசடைஞ்சு போயிடுச்சுங்கக்கா. இது வந்து ஒவ்வொருத்தரோட அன்றாட செயல்முறையினால தான்க்கா இப்படியெல்லாம் ஆகுது. அது வந்து நம்ம சரியான முறையில் மேம்படுத்தினா மட்டுமே உண்டு. எல்லாரும் பேசலாம், ஆனால் அதெல்லாம் நம்ம செயலில் காட்டினா மட்டுமே இந்த மாதிரி மாசுபடுறதெல்லாம் தடுக்க முடியும்.
வேறு தம்பி, நம்ம கையில் வச்சிருக்கோட இவ்வளோ அடக்கப்பட்ட ஒரு பாட்டில், நம்ம ஊரில் எவ்வளோ பானை நிறையா சில்லுன தண்ணி, இனிச்ச தண்ணியெல்லாம் நம்ம குடிச்சு வளர்ந்துட்டு இந்த கேனில் அடைக்கப்பட்ட தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்மளுக்கு வலியும் இல்லை. இப்போ எல்லா நேரம் நேரம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி விரைவாக கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்தே நம்ம எல்லாத்தையும் தேடிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் மனிதனுடைய அவசரம்தான்.
ஒரு பாட்டில் தண்ணியோட விலை 20 ரூபாய்க்கா, அது வந்து பால் விலைக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த காலத்துலலாம் ஏரி குளத்தில் தண்ணி பிடிச்ச காலம், இப்போ பாருங்கள் ஏரி குளத்தில் தண்ணி பிடிச்சி குடிக்கிற மாதிரியாக இருக்குது. தண்ணி போய் 20 ரூபாய் வாங்கினா நம்மளோட நிலைமை எங்கே போகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆறு ஏரியில் எப்படி இந்த மாதிரிலாம் மாசுபடுதுன்னா, தொழிற்சாலை இதெல்லாம் வந்து கழிவு தான் கலக்கிற மூலியமாக தான் மாசடையுது. தொழிற்சாலைகள் வந்து அதை சரியான மறுசுழற்சி செய்தால் மட்டுமே இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்க முடியும். ஆனால் அதை வந்து அவங்க சரியாக கண்டுக்கிறதில்ல.
இப்படி நம்ம சொல்லலாம் தம்பி, மற்றவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கென்ன அப்படின்னு போகிறதுனால யாரும் ஏற்று கேள்வி கேட்கறது கிடையாது. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க தம்பி. இதை வந்து ஒழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்.
அரசாங்கம் மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தை நடாட்டியும் பரவாயில்ல, இருக்கிற மரத்தையாவது வெட்டாமல் இருந்தாவே இப்போ இருக்கிற பாதி பிரச்சனையை தீர்ந்துருங்கக்கா. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று மாசடைது எல்லாமே மரத்து மூலியமாகவே தடுத்துடலாம். ஆனால் வந்து அது யாரும் சரியாக பண்ணுறதில்ல. வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்கன்னு தெரு தெருவாக கவர்மெண்ட் வந்து பேனர் அடித்து போட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் யாரும் அதை சரியாக பண்ணுறது கிடையாது. மரத்தை வெட்டுறதுனால பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் மண் அரிப்பு வந்து வீடுக்குள்ளே தண்ணியெல்லாம் பூந்துருது. இதெல்லாம் வந்து நம்ம மனிதனோட தேவைக்கேற்ப நம்ம இயற்கை வளங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் மனித வளம் மேம்படுது அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனித வளங்கிறது வந்து மற்ற 3 வளங்களை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுது.
இப்போ பரவாயில்ல தம்பி, ஏதோ இதெல்லாம் உணர்ந்து கொஞ்சமாவது மக்கள் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நிறையா புத்தகங்களில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போலாம் புதுதாக திருமண விழாக்களில் பரிசாகவே மரக்கன்றுகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல முயற்சி. இந்த மாதிரியான ஒரு மனிதனுடைய சின்ன சின்ன முயற்சி தான் பெரிய அளவில் நம்மளுக்கு விளைவை கொண்டு வரும். அதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்போ பாரு, நம்மளும் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். சாங்கியத்துக்கு அறதுலேயே அது இதுன்னு நட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் அதாவது கிராமத்து பக்கம்லாம் 2 பக்கம் மரம், அது நம்ம பயணம் பண்ணுறப்பவே சொர்க்கலோகமாக நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு. அப்போலாம் இப்போலாம் எப்படா வீடு போய் சேருவோம், எப்படா படுத்து தூங்குவோன்னு தான் தெரியுது. இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கெல்லாம் தேவையா? அடுத்து வர சன்னதிகளுக்கு இப்படி ஒரு உலகத்தையாக நம்ம கொடுக்க போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எல்லாருமே.
சரிங்கக்கா, இதெல்லாம் பேசினா மட்டும் போதாது, உங்கள் குழந்தைங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை வந்து கொடுங்க. அது மூலிமா முழுமையாக சீரமைக்கப்பட முடியலினாலும் ஓரளவு நம்மளால் முடிஞ்ச முயற்சி எடுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்.
அதான் தம்பி, நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கல்ல, தனி மரம் தோப்பாகாது, நீ என்ன தனியாக இருக்கிற, ஊரோடு சேர்ந்து வாழணும்லாம் நம்மளாம் எத்தனை பெரியப்பா பெரியமாலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ நான் நம்ம சொந்தக்காரங்க அதிலிருந்து முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம சந்நிதிகளுக்கு முடிந்த அளவு நல்ல உலகத்தை கொடுப்போம்னாது நம்ம அளவில் நம்ம முடிவு எடுக்கணும்.
ஆமாங்கக்கா, சரியாக தான் சொன்னீங்க. சரி வாங்க, ஊர் வந்துருச்சு, வீட்டை பார்த்து போவோம்.
இயற்கை வளங்களின் இன்றைய நிலை பற்றி உரையாடலில் கலந்து கொண்டவர்கள் அகிலா மற்றும் சுரேஷ்குமார், முதலாம் ஆண்டு முதுகலை வேளாண்மை.
இயற்கை விவசாயம் பற்றிய தகவல்களை நமக்கு தர இருப்பவர் மௌனிகா ஏஞ்சல், வேளாண்மை கல்லூரி, மதுரை.
நமது நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அக்காலத்தில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக கருதப்பட்டது. ஒரு நாட்டின் வளர்ச்சியும் விவசாயம்தான் தீர்மானிக்கிறது. ஆனால் அப்படியிருந்த விவசாயம் இன்று அழிந்து வருகிறது. மக்கள் அக்காலத்தில் இயற்கை உரம் பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றோ ரசாயன உரத்தை பயன்படுத்துகிறார்கள். அன்று மக்களோ நம் உண்ணும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆனால் இன்றோ பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். இன்று மக்கள் பாரம்பரியம் விவசாயத்தை தவறிவிட்டனர். மண்ணின் மகிமையும் இழந்துவிட்டது. அதனால் விவசாயிகள் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மாட்டின் உரம் மறுவருடம், ஆட்டின் உரம் அவ்வருடம் கால்நடைகளில் உரங்களை பயன்படுத்தி நன்கு பயிர் வளர்ச்சி பெற்று விவசாயிகளுக்கு இதனால் செலவும் குறையும். பஞ்சகாவியம், தசகாவியம், மண்புழு உரம் ஆகியவற்றை நாமே தயாரித்து பயன்படுத்த வேண்டும். மண்புழு உழவனுக்கு நண்பன். மண்புழு உரம் பற்றி விவசாயிகள் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மண்புழு உரம் தயாரிப்பது மிகவும் சுலபம். ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி விவசாயிகளுக்கு சரியாக தெரிவதில்லை. ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது ஒரே பண்ணையில் பயிர் கால்நடைகள் ஆகியவற்றை வளர்க்கலாம். விவசாயிகள் ரசாயன உரத்தை தெளிப்பதை நிறுத்திவிட்டு இயற்கை விவசாயத்தை செய்ய வேண்டும். அகிலம் போற்ற பயிர்சை ஆழ உழுதிடு. இயற்கை உரம் பயன்படுத்து ஈர நிலங்களை உருவாக்கிடு. உழவன் என பெயரோடு ஊர்போற்ற வாழ்ந்திடு. எருது எருமை அவசியம் என்று விளக்கிடு. ஏற்பூட்டி வயல்காட்டு உழுதிடு. ஐவகை திணைகளை பயிரிடு. ஒன்றுபட்டு வேளாண் செய்திடு. ஓங்கி வளர்ந்த பயிரை காத்திடு. ஒவ்வையும் நிலத்தையும் ஒப்பிட்டு அக்தே வேளாண்மையின் சமப்பாடு.
இயற்கை விவசாயம் குறித்து இதுவரை நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் மோனிகா ஏஞ்சல், மதுரை வேளாண்மை கல்லூரி.
மதுரை வேளாண்மை கல்லூரி முதுகலை முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் வழங்கிய நிகழ்ச்சிகளை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க நமக்கு கொடுத்த விவரங்களுக்காக உங்கள் சார்பாகவும் நம்ம வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக்கலாம். வணக்கம். நூற்றி 107.4 MHz நமது நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. கேட்பதோடு நில்லாமல் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில். நமது சமுதாய வானொலி அனைத்து தரப்பு நேயர்களும் கேட்டு பயன்பெறும் வகையிலான நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் வானொலியின் ஒலிபரப்பு நேரம் மட்டுமல்லாமல் எமது வேளாண் பல்கலைக்கழக இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். உங்களது நேரத்தில் நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்கள் மட்டுமின்றி உங்களது அனுபவங்களையும் நீங்கள் நமது வானொலியின் மூலமாக மற்ற நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி உங்களை எப்போதும் வரவேற்கின்றது.